நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்பொழுது கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையற் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபுரணி.
கைத்தறியில பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு துணியிலையும் வந்து விலை நிர்ணயம் அப்படிங்கறது ஒன்னு இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான பகுதினே சொல்லலாம். இப்ப விலை நிர்ணயம் அப்படிங்கறது, இப்ப சமீபத்துல கூட உழவர்கள் கூட நீங்க விதைச்சதை வந்து நீங்களே விலை நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி கைத்தறிக்கு வருமா, இல்ல அந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணும் போது என்ன மாதிரியான முறையை நீங்க கையாளுவீங்க?
இது சாத்தியமில்லாத சமாசாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பட்டு விலை தங்கம் மாதிரி, தங்கத்துக்கு அடுத்தபடியான பொருள், வெயிட் கம்மியான பொருள், விலை ஜாஸ்தி இன்னைக்கு மார்க்கெட்ல எதுன்னு கேட்டீங்கன்னா பட்டு தான். 4,500 ரூபாய் இன்னைக்கு பட்டு விலை. நான் பட்டு சேல் தயார் பண்ணும் போது 70களிலே 150 ரூபா ஒரு கிலோ, இன்னைக்கு 4,500 ரூபா. அன்னைக்கு 19 ரூபா ஒரு மார்க் ஜரிகை, இன்னைக்கு வந்து அது 400-500 ரூபா மார்க் ஒரு ஜரிகை. அன்னைக்கு 100 ரூபாக்குள்ள சேலைக்கு கூலி, இன்னைக்கு 1,000-கணக்கான ரூபா சேலைக்கு கூலி. இது டெய்லி ஒரு மார்க்கெட், பங்கு மார்க்கெட் மாதிரி. இது விலை நிர்ணயம் பண்ணவெல்லாம் முடியவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சில நெய்யற ரகமும் இருக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு சில நெய்யற ரகமும் இருக்கு, நீங்க செலக்ட் பண்றதை பொறுத்து இருக்கு. அது போக இன்னொரு விஷயத்துல நாங்க ஓபனா சொன்ன போனா, நீங்க கொடுக்கற விலையை வச்சுதான் எடுக்கிறவங்களுடைய தகுதி நிர்ணயிக்கப்படுது. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க என்ன விலை கொடுத்து சேல் எடுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பணக்காரரா இல்லையாங்கிறத தகுதி இங்கதான் நிர்ணயிக்கப்படுது. ஒரு பட்டு சேலை எடுக்கும் போது நீங்க என்ன விலைக்கு சேலை எடுத்தீங்கன்னு கேட்பாங்களே தவிர, என்ன அகலம் எடுத்தாங்க, என்ன கெஜா எடுத்தாங்க, என்ன வெயிட் எடுத்தாங்க, என்ன குவாலிட்டி எடுத்தாங்க, என்ன கேரண்டி கொடுத்தாங்கனால கேட்கவே மாட்டாங்க. இது கேட்காம இருக்கிற வரைக்கும் இந்த தொழிலுக்கு எந்த தடையும் இருக்காது. ஆனா கேட்கவும் முடியாது, கேட்டாலும் சேலை கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்த நெசவுத்துறையினுடைய வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி அதிகமா இருக்குது, ஆனா தறிகள் வேகமா குறைஞ்சுகிட்டு வருதுங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதுலயும் ஒரு சந்தேக விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல எல்லாமே நெசவுத்துறையில விவசாயத்துறையிலயுமே இருந்ததுனால பெரிய முன்னேற்றம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே படிச்சு வேற வேற வேலைக்கு போனதுனால, இன்னைக்கு நெசவு தொழிலுக்கு ஆள் இல்லாம போனதுனால, இருக்கிற நெசவாளிக்கு வீட்டுக்கே சம்பளம் வருது. இன்னும் கூட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 85 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. எங்கே இவங்களுக்கெல்லாம் நெசவு தொழிலுக்கு வந்துருவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா அத்தனை பேரும் இங்க நெசவு தொழிலுக்கு வந்தானா எந்த தொழிலும் பட்டு போயிடும். அதனால யார் யார் எந்தெந்த துறையில இருக்கிறாங்களோ அந்தந்த துறையில் இருக்கிறது சிறப்பு. எல்லாம் ஒரே இடத்துக்கு போனாங்கன்னா அந்த துறை வளர்ச்சியில் குன்றி போயிடுங்கிறதுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறையில 50,000 ரூபா சம்பளம் கொடுத்து நீ 15,000 ரூபா நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி நம்ம நெசவு தொழிலுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம தொழிலும் கெட்டு போயிடும். அதனால எல்லா தொழிலும் எல்லாருமே எல்லா நேரத்திலும் செஞ்சிடலாம், ஆனா நெசவு தொழில் மாதிரி 5ல வளையணும், 50ல வளையாதுங்கிறது ஒரு தைரியம் எனக்கு இருக்கு.
ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பட்டு அப்படின்னா பனாரஸ் அல்லது காஞ்சிபுரம் வெயிட்டாவும் இருக்கும், தங்க ஜரிகை வெள்ளி ஜரிகை அப்படிம்பாங்க. இன்னைக்கு தங்கம் பாத்தீங்கன்னா 1 கிராம் கிட்டத்தட்ட 2,500 ரூபா வரைக்கும் விக்குது. லைட் வெயிட் பட்டு சாரி வந்து நம்ம ஒரு 4,000 ரூபாய்க்கு வாங்கிடுறோம். இது ஒரு முரண்பாடு மாதிரி இருக்குது. அப்ப உண்மையிலே வந்து தங்க ஜரிகையா பட்டு ஜரிகையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முதல், அதாவது பவுன் விலை 1,000 ரூபாய் கீழே இருக்கிற வரைக்கும் தங்கஜரிகையா இருந்ததுங்கிறத நான் கண்டிப்பா நம்ப முடியும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து கண்டிப்பா அது நாம நம்ப முடியாது. ஏன்னா நம்ப முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, தங்க நகை கடையிலேயே போய் சரியான தங்கம் தான் என்னாலே வாங்க முடியல, இது யதார்த்தம். ஆனா ஒரு ஜரிகையில வந்து இது எந்த அளவுக்கு அதனுடைய டச்சர்னு சொல்லுவோம், அது எத்தனை கேரட் டச்சர் இருக்குது என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. எந்த ஜரிகை கடைக்காரரும் இதை பத்தி சொல்றதில்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அதிக விலை கொடுத்து இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு சேலை விற்கிது, 2,00,000 ரூபாய்க்கு சேலை விற்கிதுன்னு சொன்னா, அதுல ஒரு வகையில தங்கம் ஜரிகை போட்டு தயார் பண்ணிருப்பாங்களோ அங்க ஒரு நம்பிக்கையை வச்சுதான் நாங்க எடுக்கணுமே தவிர, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நாங்க நல்ல ஜரிகைன்னு சொல்லி கடைக்காரன்னு சொன்னா நீங்க நான் எடுத்துதாகணும். ஏன்னா அதை பத்தி நீங்க டெஸ்ட் பண்ணாலும் ஒண்ணும் தெரிய போறதில்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முதல்ல ஒரு 19 ரூபாய்க்கு வாங்கின ஜரிய இன்னைக்கு 30-35 வருஷம் ஆகி கூட ஜரி கருக்காம இருக்குது. ஆனா இன்னைக்கு வர்ற சேலை விற்கிறதுக்குள்ளேயே கருத்து போற மாதிரி ஜரிகளும் இன்னைக்கு தயாராகி வந்துட்டு தான் இருக்குது. நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எல்லா காலத்திலயும் இருக்குது. அதனால தரம் கண்டுபிடிச்சு எடுக்க வேண்டிய திறமை எடுக்கிறவங்களுக்கு இருந்தா நல்லது. ஆனா தயாரிப்பாளர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே தயாரிப்பாளர் ஜரிகை வாங்குறது தெரிஞ்சிருந்தாலும் அது விற்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கு சான்ஸ் இல்லை, விற்றுக்கிட்டு இருந்தாலும் நெய்யிறவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை, நெய்யிறவன் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே சேல்ஸ் பண்ணுறான் பாருங்க அவனுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஒரு மாயை. இந்த மாயைங்கிற உலகத்தில் விலை வெற்றியற அளவுக்கு நல்ல பொருள் கிடைக்குங்கிறது ஒரு யதார்த்தம். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, காஞ்சிபுரம் வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தரம் வந்து அப்படி, தயாரிப்பு முறைகள் வந்து அப்படி. அவர் ஈக்க பண்ணையில் தயார் பண்ணுவாங்க, பட்டுனா தட்டு பண்ணை. இப்போ நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது போகிறோமே இரும்பு பண்ணை. அவங்க தட்டு பண்ணையில் பண்ணுறதுனால இலைகளை வந்து ஊடைக்கும் பாவுக்கும் ஒரே இலை போட்டு தயார் பண்ணுறவாங்க. அப்போ ஒரு சேலையோட வெயிட் வந்து ஒரு கிலோக்குள்ளே வரும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் சிங்கிள் பாவு போடுறோம் இல்லை ஒன்றரை பாவு போடுவோம். இது 96 கவுண்ட், அவங்க 120 கவுண்டில் டபுள் இலையாக போடுவாங்க. அது கேட்கறது அந்த அவங்க போகிற வெட்டிங் சாரீஸ் முகூர்த்த புடவைகள், பெரிய பெரிய புடவைகள். அவங்க ஒரு சேல் தயார் பண்ணுறதுக்கு 5 நாள் 10 நாள் கூட எடுத்துக்குவாங்க. நாங்கள் டெய்லி இங்கே சேல் நெய்கிறோம், அதனால் எங்களுக்கு 3000 ரூபா, அது 30000 ரூபா. ஆனால் வெயிட்டுக்கும் த குவாலிட்டிக்கு தான் விலையே தவிர, காஞ்சிபுரம் ஆரணி கும்பகோணம் தஞ்சாவூர்னு அங்கேயும் தயார் பண்ணக்கூடியனால கிடையவே கிடையாது. இது ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னால் சிறுமுகையில் இந்த ஒரு 10 வருஷத்தில் 7 தேசிய விருது வாங்கியிருக்கிறோம். இந்தியாவிலே அதிக தேசிய விருது வாங்கினது சிறுமுக தான். இங்கிறத திருக்குறள் சேலை, செம்மொழி சேலை, இந்த மாதிரி சேலைகளெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி தேசிய விருது வாங்கணும். அது வரைக்கும் கைத்தறின்னா என்னன்னே நமக்கு, பட்டு சேலை என்னன்னு நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது. இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பகுத்தறிவு. முன்னாடி காசி போனீங்கன்னா காசிக்கு பின்னால் இன்றைக்கி 60,000 தறி காசியில் இருக்குது. ஏன்லோம் ஐடிஐ பல்கலைக்கழகம் அங்கே தான் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நெசவுத்துறையினுடைய மாற்றத்தை நீங்கள் இங்கே கொண்டு வந்து செய்ய முடியும். ஆனால் நாங்கள் போகிறது அப்படி போகாமல் போனதுனால அதனுடைய வளர்ச்சியை நாம் வந்து தென்னாட்டுக்கோ வடந்தியாவுக்கோ அந்த இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எங்கேயுமே கொண்டு வராமல் இன்னும் அதாவது அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே இருக்குதுங்கிறது தான் இது உண்மை. இனி எதிர்காலத்தில் நெசவுத்துறை மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியில் இருக்கும், தேவைகளில் இருக்கும், ஏற்றுமதியிலும் சரி. சமீபத்தில் கூட ஒரு உலக அழகு போட்டி நடந்தது கூட வெளிநாட்டில், நம்ம நாட்டுக்கு பட்டு புடவையை வச்சு தான் அந்த பெண்களை வந்து அழகு போட்டியில் நிறுத்தினாங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 30 வருஷமாக நடையாக நடந்த ஒரு சேனல் ஓடுது, அதுதான் எஃப் சேனல் லண்டனில் இருந்து ஓடுது. முக்கியமாக உடைகளுக்கு தான் கொடுக்குறாங்க, அது தனியாகவே காஞ்சிபுரம் பட்டு புடவைக்கு இந்தியா கலாச்சார பண்பாடுகளுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் இருக்கிற மாதிரி வேறு எந்த துறையிலையும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜவுளி நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்க, இன்றைக்கி ஒரு கடை தான் இருக்குதா? 240 கோடி ரூபா வருஷத்தில் கோயம்புத்தூர்லேருந்து மாத்திரம் விளம்பரம் கொடுக்குறாங்க, அதாவது பத்திரிக்கை வாயிலாகவும் டிவி ரேடியோ இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் இன்றைக்கி பாருங்கள் டாம் டோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை விளம்பரம் கொடு. இந்த விளம்பரத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க, எத்தனை பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நாங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா முதலாளி ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம சேலையினுடைய கௌரவத்தை காப்பாற்றுறது பெரிய பிரச்சனையும் கிடையாது. நெசவு தொழில் மாதிரி உலகத்திலே கௌரவமான தொழில் வேற இருந்தாலும் இது குடும்பத்தோட வாழக்கூடிய தகுதியான தொழில் ஒரே தொழில் நெசவு தொழில்ங்கிறது நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன்.
விவசாய தொழிலும் குடும்பமா பண்றாங்க, நெசவு தொழிலும் குடும்பமா பண்றாங்க, வேலை வாய்ப்புகளுக்கும் குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. நெசவு தொழில வந்து காப்புரிமை அப்படின்னு இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன்.
காப்புரிமைங்கிறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 சேலைக்கு 8 டிசைன் பண்ணுவோம், ஒரு சேலை தயார் பண்ணி டிசைன் போடுறோம், நாங்கள் 8 பேருக்கு அந்த சேலையை வித்துருவோம். அந்த சேலையை வித்த கடைசியில் அந்த டிசைன் என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நெஞ்ச சேலையாகவே இருக்கலாம், ஆனால் வித்த கடைசியில் அது என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. அந்த டிசைன் அவங்களுக்கு காப்பி அடிக்கக்கூடிய தகுதி. இது காலாகாலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நெசவாளர்களை மாத்திரமே நான் நெய்கிற சேலை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் டிசைன் காட்ட மாட்டேன், அந்த சேலையை மூடி வச்சுக்கிட்டே நெய்கிற பழக்கம் இருக்குது. இது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அந்த சேலை உன்னுடைய சேலை உன்னுடைய டிசைன். ஆனால் அதே சேலை கடைக்கு வந்தாச்சுன்னா அதுதான் விளம்பரம், அதுதான் பத்திரிக்கை வாயிலாக வருது, அதுதான் டிவியில் வருது. அதெல்லாம் அந்த காலம் மாறி போச்சு, இன்னைக்கு அப்படி கிடையாது. நாம முதல்ல விளம்பரப்படுத்த கத்துக்கணும். நான் நெய்யற சேலை மாதிரி உலகத்துல யார் சேலையும் இல்லைன்னு சொல்லி என்னைக்கு நீ மாறுதட்டு ஊருக்கே காட்டுறையோ அன்னைக்குத்தான் உன்னுடைய அருமை உன்னுடைய பெருமை இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு தெரிய வரும். நான் நெய்யற சேலை யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா அது உங்ககிட்ட இருந்து வெளியே வந்தாச்சுன்னா அதுதான் மிக பிரம்மாண்டமான விளம்பரம். காப்புரிமையெல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது கைத்தொழிலுக்கு என்ன காப்புரிமை பண்ண முடியும், விவசாயத்துக்கு என்ன காப்புரிமை இருக்கு? எல்லாம் வேப்ப மரத்துக்கு காப்பி இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு சொல்லி சரியா தெரியாது, வெளிநாடுக்காரன் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா வேப்ப மரத்தில் நாங்க வச்சு எதுவும் உபயோகம் பண்ண முடியாதுங்கிற சட்டமெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்றாங்க, அது படிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நெசவு தொழில்கள் காப்பிரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம எந்த உரிமையும் நாம எடுத்துக்கல, எடுத்துக்கிட்டா நல்லா ஒரு பெரிய அளவு சமுதாயத்தை முன்னேற்ற கொண்டு வரலாம்.
இவ்வளவு நேரம் காரப்பண்ணையா வந்து நெசவு தொழில உள்ள பாசிட்டிவ் தான் வந்து ரொம்ப அருமையா நீங்க பேசுனீங்க. விவசாயிகளுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தற்கொலைகள் வந்து நெசவாளர் குடும்பத்துல தான் ஏற்படுது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு எப்படி இருக்குது? 1000 நெசவாளர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 10 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்கள வச்சு பெருவாரியா நம்ம பேச முடியாது. பெருவாரியாக நெசவாளர்களின் வாழ்வாதாரம் இப்ப எப்படி இருக்குது?
இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான். இப்போ அம்மா கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. தற்கொலைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க அவங்க சூழ்நிலையிலிருந்து பார்த்தா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான ஒரு அபிப்பிராயம். பிழைக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, தற்கொலை தான் காரணமே இல்லை. விவசாயத்தில் இன்றைக்காவதுங்கிறது எவ்வளோ வளர்ந்த காலத்தில் கூட தற்கொலைன்னு சொன்னால், அந்த காலத்தில் அப்போ என்ன வசதி இருந்திருக்கும்? விறகு பொறுக்கி விட்டு வந்து சாப்பாடு ஆக்கி சமைச்சு கொடுத்து அதாவது ஒரு வேலை இருக்கும், ஒரு வேலை இல்லை. அந்த காலத்துலேயே எனக்கு தற்கொலை இல்லாமல் வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி தற்கொலைங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு நெசவாளர் வாழ்க்கை தவிர தற்கொலைங்கிறதெல்லாம் மேக்சிமம் நான் அதிகமாக கேள்விப்படாத ஒன்று. அப்படியே கேள்விப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாத சூழ்நிலையாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லிட்டிங்கன்னா அம்மாவாசைன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அது அம்மாவாசைன்னா என்ன சொன்னால் நீ சாமி கும்பிட்றதுக்கு வந்தது அந்த நாள் அல்ல. அது அம்மாவாசைங்கிறதுக்கு பேர் அம்மா ஆசை. அந்த நெசவாளர்கள் வந்து பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு நாள் லீவு வேணும், ஏன்னா அந்த குழந்தை குட்டிகளை பார்த்துட்டு சமையல் நூலுன்னு பாவு அது எத்தனையோ வேலைகள் பட்டியல் அடங்காது. அத்தனை வேலைகள் செய்யும்போது அந்த அம்மா உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது இந்த அம்மா சொல்லியிருக்கு எனக்கு ஒரு நாள் லீவு வேணும்னு கேட்டிருக்கு. என்ன நாள் வேணுமா கேளுமா, கண் இல்லாத நாள் கொடு அப்படின்னா, கண் இல்லாத நாள்னா அன்னைக்கெல்லாம் நிலாவில் வச்சு தான் இந்த வாழ்க்கையை ஓடி இருக்கு. கண் இல்லாத நாளே ஒரு நாளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இருட்டில் நான் உட்காந்துக்கிறேன், சும்மா உட்காந்துக்கிறேன்னு சொல்லி போடுறது அது அம்மா ஆசை. ஆனால் இன்னைக்கு அந்த அம்மாவாசை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாளே நெசவு நிறுத்திடுறது, நிறுத்திட்டு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கு அங்கெல்லாம் கிளம்பிடுறது, வாரம் போகிற சம்பாரிச்ச காசை செலவு பண்ணி போட்டு வந்து இங்கே வந்து வறுமை வறுமைன்னு சொல்கிறது. வாழ்க்கைங்கிறது பகுத்தறிவில் இருக்கணுமே தவிர பக்தியில் இருக்கக்கூடாது, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது, ஆண்மையில் இருக்கணும். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வறுமை எங்களை தேடி வரவே வராது. இன்னும் கூட நெசவு கலையை கற்றுக்கிட்டவங்க நெசவனுடைய பொருளாதாரத்தை கற்றுக்குங்க, நெசவனுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கிட்டவங்க அது விற்கிற இடத்த தேடி பார்த்துக்குங்க, அது யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான ரகங்கள் தயார் பண்ணுறாங்க போய் ஒரு ரவுண்டு சுற்றுங்க பாருங்கள், அதனுடைய பொருளாதாரம் உங்களுக்கு தெரிய வரும். தோல்விங்கிறது தோத்தவனுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும், ஜெயிச்சவனுக்கு தெரியாது. நீ தோக்கவே கற்றுக்கல, அதனால தான் நீங்கள் தற்கொலைக்கு தயாராகிட்டீங்க. இனி நாங்களாம் தோத்ததுனால தான் நீ ஜெயிச்சுட்டு இருக்கோன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஜெயிப்போம் 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 நான் ஜெயிச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தையல் கலையில் அதிகமாக முன்னேற்றம் அடையிறது பெண்கள், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான பொருளாதார முன்னேற்றமும் அதிகம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் தைச்சு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது உங்களுடைய கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுவும் இல்லாமல் கைத்தறி துணி அவங்க போடும்போது அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க?
கைத்தறி ஆடையை நம்ம தச்சு கொடுக்கும்போது அவங்களோட மனசு நிறைவாக இருக்கும். கைத்தறி ஆடையை ஒவ்வொரு கைத்தறி ஆடையை யாரெல்லாம் அணிகிறாங்களோ ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கைத்தறி ஆடையை அணிஞ்சிக்கிறனால கடவுளுக்கு சமம். காரணம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, மன இறுக்கம் இருக்காது, உடலில் இறுக்கம் இருக்காது, அப்போ அது கடவுளுக்கு சமமான வாழ்க்கை தானே. நமக்கு எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வராது. அந்த ஆடை வந்து அந்த அளவுக்கு நம்ம மனிதனை தூய்மைப்படுத்துது கைத்தறி ஆடைகளை. அப்போ நம்ம ஒவ்வொரு மனுஷனும் வந்து கைத்தறி ஆடை கேட்டு வாங்கி பயன்படுத்தணும். அதே மாதிரி தையற்கலையாகட்டும், தையற்கலைஞருங்கிற முறையில் சொல்கிறேன் நான், அதுவும் தையற்கலைஞனுக்கும் அப்படி தான். ஒவ்வொரு கைத்தறி ஆடை தைக்கும்போது கடவுளுக்கு சமமாக அதை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக கைத்தறி ஆடையில் பண்ணுற ஒவ்வொரு துணியும் யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதுவாக அமைஞ்ச துணி தான் அந்த பியூர் கைத்தறி ஆடையெல்லாம்.
ஐயா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஒன்று, நாங்களும் ஒன்று, ஏன்னா அவங்களும் டிசைன் பண்ணுறாங்க நாங்களும் டிசைன் பண்ணுறீங்கன்ட்டு அருமையாக சொன்னீங்க. இப்போ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, நடக்கிறதுக்கு நேரம் இல்லை, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்கறது கூட நமக்கு நேரம் இல்லை. இப்போ ஆன்லைன்லேயே நமக்கு வேண்டிய சேலைகளை வந்து தேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக கடைக்கு போவோம், அதில் உள்ள சந்தோஷமே தனி தான் இல்லைங்களா? உப்பு ஜவுளின்னு பார்த்துட்டு ஒரு பஸ் நிறைய ஆள் பிடிச்சிட்டு போவோம், அந்த சுகம் எங்கே இருக்குது? கணினி திரையில தட்டி இந்த சேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற இது எங்க இருக்குது, உங்களுடைய கருத்து?
இது அம்மா சொல்றது, அதாவது ஒரு சேல் எடுக்கிறதுக்கு 50 பேர் வருவாங்க, 50 பேர் வந்து 9 கடையை பார்ப்பாங்க, 9 கடையை பார்த்துட்டு கடைசியில் முதல்ல காலையில போய் எந்த கடையில் போந்தாங்களோ அதே கடையில போய் சேலையை எடுப்பாங்க. வந்து எடுத்துட்டு அந்த சேலையை போய் கொண்டு போய் பார்த்துட்டு அவங்க கொடுத்த விலையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த கடையில் எடுத்தோம் அந்த மாதிரி சேலை இருந்து இந்த மாதிரி சேலை இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொருளாதாரம் குறைஞ்சிருந்த காலம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்தது ஒரு மிகப்பெரிய சமாசாரம். ஆனால் அன்றைக்கி ஒரு சேலைக்கு 250 பேர் வந்தாங்க, இன்றைக்கி ஒரே ஒரு அம்மா வந்து 50 சேல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நான் வந்து உன்னா கூட கேட்டாங்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு, அரசாங்கம் எங்ககிட்ட கோரிக்கை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கத்துக்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா எங்கள் சேலை பிளாட்ஃபார்த்தில் விற்றுதுனா நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும். எங்கள் சேலை ஏசியில் விற்கிது, எங்கள் சேலை பணக்காரர் விரும்புகிறாங்க, எங்கள் சேலைகள்ட்ட கடவுளுக்கே அடையாளம் காட்டப்படணும். நாங்கள் இல்லைன்னு இந்த சமுதாயமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு கூட விவசாயத்தில் பாருங்கள், தக்காளி விலை விளைஞ்சா விலையில்லை, நல்லா விளைஞ்சா காற்று வந்து அடிச்சுட்டு போயிடுது. எங்களை எந்த காற்று வந்து அடிக்காது, எந்த ஆளும் வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வறுமை வறுமைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வறுமை உள்ளவங்களை யார் பெருமைப்படுத்துறது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, நெசவு கலைகளை மக்களுக்கு புரிய வைங்க. நெசவு தொழில்னா என்னன்னு தெரிய வைங்க. இந்த உலகத்தில் ரெண்டு தொழில் தான், ஒன்று விவசாயம், ரெண்டாவது நெசவு. ஒரு காலத்தில் காமராஜர் காலத்தில் கூட பள்ளிக்கூடத்தில் நெசவு தொழில்னு ஒன்று இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த டெக்டைல்ஸ் பாடத்திட்டத்தில் வந்திருக்கு பார்த்தா பூரா விசைத்தறியை பரவலமாக கொடுக்குறாங்க. கைத்தறியில் கொண்டு போய் டிசைன் அமைச்சு அந்த விசைத்தறியில் கொண்டு போய் திரும்ப மாட்டி தான் நெய்ய வேண்டியதாக இருக்குதே தவிர, ஆனால் விசைத்தறியில் நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது 1000 இருந்தாலும் ஆனால் 10% கைத்தறியில் இருந்து தான் விசைத்தறிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பாடநூல் பாடத்திட்டமாக பல்கலைக்கழகங்களும். இன்னும் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நெசவு தொழிலை வந்து பனியன் மில், பவர்லூம் மில், நூல் மில், இதையவே வந்து படித்த மாணவர்கள் கைத்தறி மில்லாக மாற்றுங்க. கைத்தறி மில்லாக மாற்று வேலை வாய்ப்புகள் அங்கே கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போகத்தான் விரும்புகிறாங்க, வீட்டிலேருந்து யாரும் வேலை செய்ய விரும்பலை. அதனால் நீங்கள் வந்து அவங்க அடிமையாக்கி வேலையை வாங்கி வேலையை கொடுத்து சம்பளமாக கொடுத்தீங்கன்னா 20,000 சம்பாதிக்கணும், 10,000 கொடுத்தா போதும். இந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் நெசவாளர்கள் பகுதியில் இருக்குது. இதையும் படித்த மாணவர்கள் படித்தவர்கள், ஏன்னா இன்னைக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு சேலை வந்து வீடு தேடி வியாபாரிகள் வந்து சேலை சேலைங்கிறாங்க. அண்ணா நெஞ்சு கொடுங்க நெஞ்சு கொடுங்க. இது பெட்ஷீட்டுக்கு கிடையாது, ஜம்காலத்துக்கு கிடையாது, லுங்கிக்கு கிடையாது, ஆனால் பட்டு சேலைக்கு இருக்குது. அதனால அரசாங்கம் வந்து ஒரே ஒரு வேலை செய்யுங்க, பட்டு சேலை நெய்யறவங்க உயர் அந்தஸ்தில் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களாக மாற்றி அவங்களுக்கு அரசாங்கம் எந்த சலுகையும் செய்ய வேண்டியதில்லை. அவங்களுக்கு மாறாக கூலியை வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி, ஒன்றுக்கு ரெண்டாக நிர்ணயம் பண்ணி விட்டுடுங்க. அது தனியார்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம், தனியார்கிட்ட பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். ஆனால் வறுமை கோட்டு கீழே உள்ள நெசவாளர்களை மிகப்பெரிய அளவில் அவங்களை முன்னேற்றதுக்கு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடுமையாக. அதுக்காக நல்ல பொருளையும் கெட்ட பொருளையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குற மாதிரி, நல்ல நெசவு கலைஞனையும் சாதாரணமான நெசவு கலையையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கறது கால் மேட்டும் கை தெரியுதானா, பட்டு சேலை நெய்யும் கை தெரியுதான்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல. இதை மாற்றி அமைக்கும் போது பொருளாதாரத்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஒவ்வொன்றுக்கும் வந்து ABCDங்கிற அந்த கல்வி இருக்கிற மாதிரி கைத்தறி துறைக்கும் மாற்றத்தை உருவாக்குற வரைக்கும் இதை ஒன்றும் நீங்கள் மாற்றவே முடியாது. ஆனால் கைத்தறியினால பட்டு சேலை நெசவாளர் அடையாளம் காட்டப்படுறது, ஆனால் ஜம்காலத்தை காட்டுறதில்லை, பெட்ஷீட்டை காட்டுறதில்லை. எது அதிகமாக விளம்பரம் பண்ணுறோமோ அது மார்க்கெட்டில் நிற்கும், எது அதிகமாக விளம்பரம் பண்ணலையோ அது மார்க்கெட்டில் நிற்காது. கைத்தறியாக நீங்கள் விளம்பரம் பட்சரியா அதிகமாக விளம்பரப்படுத்துறீங்க, அதிகமாக பேசுகிறீங்க, அதனால் இன்றைக்கி அது ஏசியில் விற்கிது. நீங்கள் இதெல்லாம் விளம்பரம் படுத்தலையோ அதெல்லாம் இன்னைக்கு பிளாட்ஃபாரத்தில் விற்கிதுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஜம்காலம் பெட்ஷீட்.
ஐயா நிறைய கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இல்லை என்னன்னா ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சோட அவங்க பேசினாங்க. இப்போ ஒரு விசேஷம் வீடு ஆகட்டும், எடுத்த உடனே நம்ம நகை எடுக்கிறோம், அடுத்தது சிலைகள் தான் எடுக்கிறோம், அதுவும் பட்டு சேலை. நீங்க சொன்னீங்க 50 போய் ஒரு சேலை எடுத்த காலம் போய் ஒருத்தர் வந்து 50 எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம வீடு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறோம், கட்டின மேஸ்திரிய வந்து நம்ம சிறப்பு செய்யறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உழவர்களை சிறப்பு செய்யும் பொருட்டு உழவர் திருவிழா இருக்குது. இப்ப நகை செய்யறாங்க, அதை செய்யறவங்களுக்கு வந்து சிறப்பு செய்யறோம். ஆனா நமக்கு வந்து ஒரு விசேஷத்துக்கு 7 பட்டுப்படவோ எடுக்கிறோம் இல்லையா, அந்த நெசவாளர்களையும் நம்ம சிறப்பு செய்யலாமே, சிந்திப்பீங்களா? கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
அதாவது ஒரு சிம் கார்டு செல்போன் வாங்கணும்னா அந்த செல்போனை விலை வெறும் 1000 தான். அது ஒரு புக்கே தர்றாங்க, இப்படி உபயோகப்படுத்துங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் 30,000 கொடுத்து பட்டு புடவை எடுக்கிறீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு தர்றாங்க? ஒன்றுமே தர்றதில்லை. இந்த கடையில் எடுத்தால் அவ்வளவுதான். ஆனால் அதை நெய்த நெசவாளி யாருன்னு சொல்லி அது சேலையில் வந்து ஒரு அடையாளம் காட்டிட்டா என்ன, அந்த கடைசியில் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய பேர் போட்டுட்டோன்னா அந்த நெசவாளி தன்னுடைய சேலையை வந்து இவங்க தான் வாங்குவாங்க, இன்னார் தான் வாங்குவாங்க, இன்னார் தான் நெய்வாங்கன்னு சொல்லி வரும்போது சேலையை வந்து தரமாக நெய்யறதுக்கு நெசவாளிக்கு அக்கறை வரும். அந்த நெசவாளிக்கும் திறமைசாலிகளை பயன்படுத்துறதுக்கு நம்ம பேரும் இதில் வரும்னு சொல்லி போட்டு எண்ணமும் உருவாகும். அதற்காக ஒரு நெசவாளர் தினத்தை உருவாக்கி அந்த நாளில் இந்த போன்ற கருத்துக்களை என்னை போன்ற எழுத்தாளர்களையும் வல்லுநர்களையும் இன்னும் பெரிய பெரிய தொழிலதிபர்களை இந்த மேடையில் கூட்டிட்டு வந்து பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்தி இந்த தொழிலை மெருகேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த நெசவு தொழிலுக்கு தான் இருக்குதுங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆடையை வைத்தான் கடவுள் அடையாளம் காட்டப்படுகிறது. லட்சுமி என்றால் இந்த கலர், சரஸ்வதி என்றால் இந்த கலர், இப்படி இப்படியாக ஆக கள்ளழகர்கள் பட்டுடுத்து ஆற்றில் இறங்கினாருங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணும்போது இந்த துறை மாதிரி எத்தனையோ துறைகள் இருந்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான துறை என புரிய வருங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இன்னும் கூட ஓப்பனாக சொன்னப்போனா ஒரு காஞ்சிபுரம் படம் எடுத்து அந்த படத்தில் நெசவாளிகளை மிக கேவலமாக காட்டி அந்த பட தேசிய விருது கொடுத்தாங்க. தன்னுடைய மகனை கொலை செய்கிற மாதிரியும், ஒரு பட்டு நெசவ பட்டு திருடி போய் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும், நெசவாளி கூலி கேட்ட செருப்பால் உதக்கி காலில் உதைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் எடுத்து தேசிய விருது கொடுத்தாங்க. இதை தட்டி கேட்க ஒரு நெசவாளி இல்லாமல் போனது மிகப்பெரிய எனக்கு வருத்தம். அது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு சமுதாயத்திலையுமே வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் நெசவாளிக்கு மாத்திரம்தான் தோல்வியே காரணம்ங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானும் ஜெயித்தவர்கள் தான், சந்தேகம் இருந்தால் இன்டர்நெட்டில் போய் ஹேண்ட்லூமன் போடுங்க. எத்தனை விதமான டிசைன், எத்தனை விதமான கலர், என்னென்ன வகையான, இதெல்லாம் சாதனை இல்லைன்னு சொல்லி நாமளே சொல்லிக்கிறது மிகப்பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். அருமைக்கும் பெருமைக்கும் கூடிய இந்த நெசவுத் கலைஞர்களை கூப்பிட்டு எங்களை பங்கு பெற செய்த இந்த வானொலி நிலையத்துக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நெசவுதானே நம்மை காக்கும் நல்ல ஒரு கேணி, நீ நினைவில் நிற்க செய்ததுதான் பசுமரத்தாணி என்று கைத்தறி கேற்ற குரலோட எனக்கு வாய்ப்பளித்த சமுதாய வானொலி கூடத்துக்கு நன்றி. காரப்பன் ஐயாக்கும் நன்றி.
இந்த ஜிஐ அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் இருக்குதுல்ல, புவிசார் சொத்துரிமை, அது நம்ம கோயை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பவானி ஜமக்காலத்துக்கு கிடச்சிருக்கு, கோயம்புத்தூர் கோரா காட்டனுக்கு கிடச்சிருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்களேன்.
இது நெசவு தொழிலுக்கே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். முதல் முதல்ல கிடச்சது காஞ்சிபுரம் பட்டு புடவைக்கு, ரெண்டாவது வந்து பவானி ஜமக்காலம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நெசவு தொழிலே மிக கடுமையான ஒரு தொழில் என்னன்னா ஜமக்காலம் தான். பெரிய இலை, அதில் வந்து 100 இன்ச்சு 120 இன்ச்சு வரைக்கும் தயார் பண்ணும்போது நெசவு நெய்யும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கணும் தறியில், அதுப்போ மேலே வந்து பெண்கள் 2 பேர் இருக்கணும். 4 பேர் இருந்தால் தான் அந்த 2 இடத்துல அனுமதிக்கணும். நாடா வீசி நெய்யணும், இழுத்து நெய்ய முடியாது. வீசும்போது நான் பாதியில் நின்றுக்கும், பாதியில் போய் திரும்ப பாதியில் ஒருத்தர் வீசுவாங்க. இதில் என்னென்னா, அந்த ஜமக்காலம் நெய்யும் போது பார்த்தீங்கன்னா பாவு இலை தெரியாது, அந்த ஊட இலை மாத்திரம்தான் தெரியும். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உடை தெரியாமல் இருக்கிறதுக்காக வீசின இலையை அப்படி அடிக்க மாட்டாங்க. நெசவுன்னா அப்படி அடிக்கிறது தான் நெசவு, அவங்க அப்படி அடிக்க மாட்டாங்க. அந்த இலையை நெளிச்சு விடுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து நெளிச்சு விடும்போது அந்த இலையை வந்து சுருங்கி மேலே வந்து அந்த பாவு இலையை மறைக்கிறது தான் ஜமக்காலத்தினுடைய அந்த இறுங்கும் தன்மைக்கு காரணம். இது ஒரு மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்பம். 4 கடப்பாறையை போட்டுட்டு அந்த படுமரத்தை திருப்பணும். படுமரம் அங்கிறது அது பெரிய பனை மரம் மாதிரி ஒரு மரம் இருக்கும், அது ஒரு 12 அடி தூரத்துக்கெல்லாம் அந்த படுமரம் இருக்கும். இதுக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து பவானி ஜமக்காலத்துக்கு தான் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் காட்டனுக்கு வந்து கோரா காட்டனுக்கு புவிசார் சொத்து கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல கோயம்புத்தூர் காட்டன்னா நெகமம் காட்டன் சேலைக்கு தான் அந்த புவிசார் சொத்து கொடுத்துருக்கணும். கோரா காட்டனுங்கிறது ஒரு 30 வருஷத்தினுடைய வரலாறு, ஆனால் நெகம காட்டன் சேலைங்கிறது அது காலமே கிடையாது. இன்னும் கூட ஒரு பாட்டில் வரும், கோவையில் விளையும் படித்தியில் வளரும் நூலிடைதான் உன் இடையிலாகோன்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு பாடல் வரிகளில் அந்த பாடலில் வர்ற மாதிரி. இது ஒரு பாரம்பரியம், கோயம்புத்தூர் கோவை காட்டன் கோரா காட்டன், அந்த கோ அங்கே வர்றதுனால அது மிகப்பெரிய அழகாக ஒரு கோவை காட்டன் கோரா காட்டன் கோயம்புத்தூர் காட்டன் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். அந்த புவிசார் சொத்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயத்தில் இன்னும் கூட ஓப்பனாக சொன்ன போகிறேன், புவிசார் சொத்து எதுக்கு வேணாலும் யார் வேணாலும் வாங்கலாம், ஆனால் அது சரியான இதாக பார்த்து கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அங்கிறது என்னுடைய கருத்து. கைத்தறியும் வானொலியும் 1902 இந்த வானொலி தொடர்பு எனக்கு கிடைச்சது. அது மாத்திரம் இல்லை, 1965 நான் வானொலி கேட்கக்கூடிய பழக்கம் முடியும். அப்போ திருச்சி வானொலி இருக்கும், சிலோன் வானொலி இருக்கும். நான் நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையே வானொலி தான். அந்த காலையில் 6 மணிக்கு தறி உட்கார்ந்தா நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த 10 மணிக்கு அந்த பாடலை போடுவாங்க பாருங்கள், அந்த பழைய பாடல் அதுக்காகவே நெய்யறது அந்த 10 மணி வர வரைக்கும். அந்த இன்னும் சொல்ல போனாங்கல்லாம் பள்ளிக்கூடமே போகாமல் படித்ததே வானொலி மூலமாக தான். எப்படி, பட்டுக்கோட்டை எழுதின பாடல் பட்டுக்கோட்டை தான் எழுதுறான்னு எங்களுக்கு தெரியாது, பாடுவது ஸ்ரீ எம் சமுத்திரராஜனும் தெரியும், பாடியது சமுத்திரராஜனும் தெரியாது, ஆனால் பாடினது யாருன்னு தெரியும், எம்ஜிஆர் சிவாஜின்னு தெரியும். அவங்க சொல்லுவாங்க அந்த ஆணித்தரமான வார்த்தைகள் என்னன்னா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, இதுதான் கல்வி, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது வந்து அவங்க சொல்லி கொடுத்தது, ஆனால் ஒளிபரப்புனது வானொலி, அதுதான் வானொலியின் சாதனை. அதன் மூலியமாக நாங்கள் கேட்கும்போது ரத்த புத்துணர்ச்சி பெறும், மறுநாள் காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிக்கும். ஆன்மீகத்தை புகுத்தின அளவுக்கு பகுத்தறிவை புகுத்தாமல் போனது வானொலிகளில் ஒரு பகுத்தறிவு இருந்தது, ஆனால் இந்த காலத்தில் ஆன்மீகத்தை கொடுக்கிற அளவு பகுத்தறிவு கொடுக்காம போனது என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தம் தான். இருந்தாலும் கூட நெசவு சுரை இந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்தது இந்த வானொலி நிலையங்கள். இந்த வானொலி நிலையங்கள் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் பரப்ப முடியும். ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க காரணமாகவும் என்னை இந்த அளவுக்கு பேச வைத்ததும் இந்த வானொலி நிலையங்கள் தான். 7 முறை கொடைக்கானல் வானொலியில் என்னுடைய பேட்டி ஒலிபரப்பானது வானவில் நிகழ்ச்சியில், கோயம்புத்தூர் வானொலி நிறைய முறையானது, என்னுடைய புத்தகங்களும் வானொலி நிலையங்கள் தான் வெளியிட்டது. அதற்கு உறுதுணையாக இருந்த எனது குருநாதர் முருகேச பாண்டியன், ஜே கமலநாதன் இவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த சமுதாயத்துக்கு நெசவாளர்களுக்கு பங்காற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவன் நினைத்தால் சாதனை, ஊரே நினைத்தால் கும்பாசகம் என்ற சிந்தனையுடன் இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நேயர்களே, கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் கோவை சிறுமுகை கார்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையற் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபுரணி.